السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر، ليلة القدر خير من ألف شهر، تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر، سلام هي حتى مطلع الفجر. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية، رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் இரவு தொழுகை என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் வலியுறுத்தப்பட்ட முக்கியமான ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இதற்கு முந்தைய ஏறக்குறைய 20 நாட்களாக சபதம் ஏற்போம் என்ற தலைப்பில் பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு எது சம்பந்தமாக பார்க்கலாம் என்று சொன்னால், நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வோம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம் மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமா என்ன வேணும், ஈமான் கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும். ஈமான் இல்லை என்று சொன்னால் அவர் ஒருபோதும் சொர்க்கத்தின் வாடகையை கூட நுகர முடியாது என்ற காரணத்தால் இன்னைக்கு வந்து ஏறக்குறைய ஒரு ஃபித்னாவான காலகட்டம். அதாவது இவர் ஒன்றை சொல்லுவது, அவர் ஒன்றை சொல்லுவது, குர்ஆனை வைத்து விளையாடுவது, அது குறிப்பாக தமிழகத்து மக்கள், அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய மக்கள் ஒரு ஃபித்னாவான காலகட்டத்தில் வாழக்கூடிய காரணத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்முடைய ஈமான் பறிக்கப்படக்கூடிய காரணத்தால் ஈமானை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் சில விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, முதல்ல இந்த இரவு கூட லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய புனிதமிக்க ஒரு இரவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த இரவை பொறுத்தவரை இரவின் சிறப்பை அல்லாஹ் பேசுகிறான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கிறது என்றும் அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இது ஓட வந்து குர்ஆன் அருளப்பட்ட புனிதமிக்க ஒரு இரவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 21, 23, 25, 27, 29, ஆக மொத்தத்தில் ரமலான் மாதத்தின் கடைசி பத்தின் ஒற்றைப்படைகளில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன காரணத்தால இது கூட அந்த கண்ணியமான இரவாக இருக்கும், இருக்கலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ற அடிப்படையில் குர்ஆன வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்வது, இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் அவரவர்கள் சொல்லுகின்ற தவறான வாதத்திற்கு, தவறான கொள்கைக்கு எதை ஆதாரமா காட்டுவாங்க சொன்னா குர்ஆனை காட்டுகிறார்கள். பாக்கிறோமா இல்லையா, இவன் ஒண்ணு தப்பா சொல்லுவான் அதுக்கு ஆதாரம் குர்ஆனு, அவன் சரியா சொல்லுவான் அதுக்கு என்ன ஆதாரம், குர்ஆன் என்று காட்டுறாங்க. குர்ஆனை நாம் எப்படி அணுகுவது, இந்த மார்க்கம் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய அமானிதம், அல்லாஹ்வுடைய பொக்கிஷம், இந்த அல்லாஹ்வுடைய பொக்கிஷத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதை நாம் தெளிவாக அடிப்படையோடு தெரிந்து கொண்டால் நிச்சயமா நம்முடைய ஈமான வந்து பாதுகாக்கலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குரானை பொறுத்தவரை அதை வந்து நம்ம சிந்திக்கணும், வெறுமனை ஓதுவது மாத்திரம் கூடாது, ஓதவும் செய்யணும். அதை தாண்டி என்ன செய்யணும், குரானை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று பல வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான். அதுக்கு முன்னால சிந்திங்கள் என்று அல்லாஹ் பேசுவதை விட குர்ஆன் என்பது நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஈஸியான ஒன்றாக இருக்கிறது. புரியாத புதிரா குர்ஆனே நிச்சயமா நீங்க சிந்திச்சீங்களாக்கு முயற்சி பண்ணீங்களாக்கு குர்ஆன் என்ன செய்யும் உங்கள் எல்லோருக்கும் புரியும் என்று நான் சொல்லவில்லை. திருமறை குர்ஆனின் சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்தின் 99வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், وَلَقَدْ أَنزَلْنَا إِلَيْكَ آيَاتٍ بَيِّنَاتٍ وَمَا يَكْفُرُ بِهَا إِلَّا الْفَاسِقُونَ. நித்தியமாக நபியே உங்கள் மீது தெளிவான ஆயத்துகளை தெளிவான வசனங்களை நாமே இறக்கினோம், இந்த வசனங்கள் தெளிவு இல்லை, இந்த வசனங்கள் மக்களுக்கு புரியாது என்று யார் சொல்றாங்களோ அவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப குர்ஆன் புரியும், புரியாது என்று சொல்லக்கூடியவர்கள் யாரு, பாவிகளே என்பதற்கு இந்த வசனம் முதல் சான்று. இரண்டாவதாக சூரத்துல் கமர் என்று சொல்லக்கூடிய 54வது அத்தியாயத்தின் 32வது வசனம், அதில் அல்லாஹ் பேசுகிறான், நிச்சயமாக நாம் குர்ஆனை உங்களுக்காக இலகுவாக்கி வைத்திருக்கிறோம் என்று பேசுகிறான். ஏன் குர்ஆனை நாம் ஈஸியாக்கினோம் என்று சொன்னால், நீங்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக, நீங்கள் சிந்தித்து பல பாடங்களை படிப்பினைகளை பெற்றுக் கொள்வதற்காக என்று சொல்லிவிட்டு, குர்ஆனை சிந்தித்து படிப்பினை பெறக்கூடிய மக்கள் உண்டா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறானே. அப்ப குர்ஆன் என்பது நாம் சிந்தித்தால் முயற்சித்தால் அது நமக்கு புரியும் என்பதற்கு இந்த ரெண்டு வசனங்களும் தெளிவான சான்று. மட்டுமில்லாம குர்ஆனை நிச்சயமா சிந்திக்கணுங்கிறதுக்கு சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 82வது வசனம், அதில் அல்லாஹ் பேசுகிறான், அவர்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா, நான் அல்லாத பிறர்களால் இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருந்தால் இந்த குர்ஆனிலே ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் பார்த்திருப்பார்கள். குர்ஆன்ல முரண்பாடு இருக்குதா, இந்த அட்டை டு அந்த அட்டை நீங்கள் படித்து பாருங்கள், என்ன இல்ல, முரண்பாடுகளே இல்லை. 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டன, கியாமத்து வரை குர்ஆனை அல்லாஹ் பாதுகாப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறான், கியாமத்து வரை முரண்பாடுகளை நீங்கள் பெறவே முடியாது என்று பேசுகிறானே. அப்ப முரண்பாடுகள் இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும், சிந்தித்தா தான் தெரியும் முரண்பாடு இருக்குதா இல்லையான்னு சொல்லி யாருக்கு தெரியும், குர்ஆனை நாம் ஆராய்ந்து பார்த்தால் சிந்தித்து பார்த்தாதான் அது தெரியும். குர்ஆனை சிந்திக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஆயத்தை வந்து முதல் சான்று. மட்டுமில்லாம சூரா முஹம்மது என்று சொல்லக்கூடிய 47வது அத்தியாயத்தின் 24வது வசனம், அதுல நீங்கள் குர்ஆனை சிந்தித்து பாருங்கள், நீங்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேள்விகள் கேட்டுவிட்டு கடைசியாக வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான், உங்களுடைய இதயங்களில் சீல் வைக்கப்பட்டிருக்கிறதா, பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறான், யாரு குர்ஆனை சிந்திக்கிறது இல்லையோ அவங்கள பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், உங்களுடைய இதயங்களில் சீல் வைக்கப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறானே. அப்ப யாரு ஒருவர் குர்ஆனை சிந்திக்கவில்லையோ அவங்களுடைய இதயத்தில் பூட்டு போடப்பட்டிருக்கிறது, சீல் வைக்கப்பட்டிருக்கிறது, நன்மைகள் உள்ளே செல்ல முடியாது என்பதற்கு இந்த ஆயத்தை வந்து அழகான ஆதாரம். அப்ப ஒன்னு வந்து குர்ஆன் ஈஸியானது, இரண்டாவது குர்ஆன் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும், மூணாவதாக நம்ம எப்படி ஈமான பாதுகாக்கணும்னு சொன்ன, குர்ஆன் என்பது மக்களுடைய நேர் வழிகாட்டி, வழிகாட்டியா இல்லையா, வழிகாட்டி. இந்த ரமலான் மாதத்தை இவ்வளவு புனிதமிக்க மாதமாக நாம் நினைக்கிறோமே, இந்த மாதத்தில் நோன்பு நோற்பது, இந்த மாதத்தில் தராவீஹ் தொழுவது, இவ்வளவு கூட்டம் கூட்டமாக பள்ளிவாசலுக்கு வருவது என்று சொன்னால் இந்த மாதத்தை புனிதப்படுத்தியது எது, திருமறை குர்ஆன் இல்லையா. அப்ப குர்ஆன் என்பது மக்களுடைய நேர் வழிகாட்டி என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் குர்ஆன் வந்து யாருக்கு வழிகாட்டு தெரியுமா, யாருக்கு வழிகாட்டுது, அதையும் சேர்த்து அல்லாஹ் பேசுகிறான் சூரத்துல் பக்கராவுடைய 2வது வசனத்தில், அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன், ராலிக்கல் கிதாப், இது அல்லாஹ்வுடைய வேதம். லாரை பதீஹி, இதுல எவ்விதமான சந்தேகங்களும் கிடையாது. ஹுதன், இது நேர் வழிகாட்டி, நேரான வழிகாட்டுகிறது என்று சொல்லிவிட்டு யாருக்கு வழிகாட்டுகிறது? லில் முத்தகீன், யார் இரையற்றம் உள்ளவர்களோ, யார் பயபக்தி உள்ளவர்களோ, அவர்களுக்கே இந்த குர்ஆன் நேர் வழிகாட்டுகிறது என்று பேசுகிறானே. அப்ப எவனுக்கு இரையச்சம் இல்லையோ, எவனுக்கு பயபக்தி இல்லையோ, அவனுக்கு குர்ஆன் என்ன செய்யாது? வழிகாட்டாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப திருமறை குர்ஆனை கொண்டு யார் நேர் வழி பெறுறாங்களோ அவர்கள் இரையச்சம் உள்ளவர்கள், யார் நேர் வழி பெறவில்லையோ அவர்கள் இரையச்சம் இல்லாதவர்கள் என்பதை நீங்கள் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமில்லாம குர்ஆன் வந்து நேர் வழி காட்டுகிறது என்று சொன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், குர்ஆன் வந்து வழிகாட்டுறது மட்டுமில்ல, குர்ஆன் வந்து சில பேரை வழி கெடுக்கிறது. கெடுக்குதா இல்லையா? கெடுக்குமா இல்லையாங்க? குர்ஆன் வந்து வழி காட்டும், மாற்றுக்கருத்தை உண்டா? மாற்றுக்கருத்து உண்டா இல்லையா? மாற்றுக்கருத்து இருக்காது. ஆனா சில பேரை குர்ஆன் என்ன செய்யுமா? என்ன செய்யும்? வழி கெடுக்கும். குர்ஆன் வழி கெடுக்கும் என்று நானா சொல்லல, சொல்றது யாரு? அல்லாஹு ரப்புல் ஆலமீன். திருமறை குர்ஆனின் சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்தின் 26வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 2:26 அதில் அல்லாஹ் பேசுகிறான், யுதில்லு பிஹி கதீரன், இந்த குர்ஆன் ஏராளமான மக்களை வழி கெடுக்கிறது. வயஹ்தி பிஹி கதீரா, ஏராளமான மக்களுக்கு இந்த குர்ஆன் நேர் வழியும் காட்டுகிறது. வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாஸிகீன், யார் இந்த குர்ஆனை கொண்டு வழிகெட்டு போறாங்களோ அவர்கள் யாரு? பாவிகளே என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப குர்ஆன் வந்து ஹிதாயத்து காட்டுகிறது, நேர் வழி காட்டுகிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். நேர் வழி யாருக்கு காட்டுகிறது? யார் இரையச்சம் உள்ளவர்களோ அவர்களை நேர் வழிப்படுத்துகிறது. எவனுக்கு இரையச்சம் இல்லையோ, எவன் பாவியோ, அவன் குர்ஆனை கொண்டு கெட்டு போகிறான். குர்ஆனை என்ன செய்கிறது? அவனை வழி கெடுக்கிறது என்பதை நீங்க வெளியே போய் அலி அக்பர் வந்து குர்ஆன் வந்து வழி கெடுக்கும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நானா சொல்லல, சொல்றது யாரு? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன். சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 26வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இன்னைக்கு குறிப்பாக நம்ம தமிழகத்து மக்களை பார்த்தீங்களாக்கு, அவரவர்கள் கெட்டு போவதற்கு, அவர்கள் அவரவர்கள் வழிகட்டு போறதுக்கு என்ன காரணம் சொன்ன? அறியாமை. அறியாமை என்பதை புரிந்து கொள்ளாமல் குர்ஆனுடைய ஆயத்தை கொண்டு பத்துவா வழிகட்டு தப்பான பத்துவா கொடுக்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு தமிழகத்தில் பார்க்க முடிகிறதா இல்லையா? உதாரணமாக சமீபத்தில் வந்த ஒரு பத்துவா என்ன என்று சொன்னால், பிதியா கொடுக்கிறோமா இல்லையா? பிதியான என்ன? ரமலா மாசத்தில் நோ போய்க்கணும், ஒருவேளை என்னால் நோன்பு வைக்க முடியல, கடுமையான ரொம்ப வயசாயிருச்சு, ஒரு 80 வயசாயிருச்சு, 80 வயது முதுமை, முதுமையில் நோன்பு வைக்க முடியவில்லை, அல்லது கடும் நோய், தீராத நோய், அதில் நோன்பு வைக்க முடியவில்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? நோன்புக்கு பகரமாக ஒருவருக்கு நீங்கள் பிதியா ஒருவேளை உணவு கொடுத்துக் கொள்ளுங்கள். நோன்பு வைக்க முடிஞ்சா வச்சிடணும், வைக்க முடியவில்லை முதுமை காரணம் அல்லது நோய் காரணம் என்று சொன்னால், ஒரு மிஸ்கீனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? நோன்பு வைத்து சாப்பாடு கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். இதோ கூட அந்த ஆயத்தை தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டு, தப்பும் தவறுமாக தர்ஜுமா செஞ்சு ஃபிதியா கொடுக்க தேவையில்லை என்று சமீபத்தில் ஒரு ஃபத்வா உலாவுவதை நீங்கள் தமிழகத்தில் பார்க்கலாம். அதை தாண்டிய ஒரு அற்புதமான பத்துவா, எப்படிலாம் பத்துவா தர்றாங்க அப்படின்னு சொன்னா, நோம்புடைய நோன்பு ஆரம்பிக்கிறமே, நோம்புடைய ஆரம்ப நேரம் எது? ஃபஜ்ர் இல்லையா? அது ஆரம்ப நேரம். முடிவு நேரம் எது? மகரிப். சூரியன் மறைந்து விட்டால் நோன்பு தொடர்ந்துடுங்க. இதை நானாக சொல்லவில்லை, சொல்லுவது நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன். திருமறை குர்ஆனின் சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 187வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் ஃபஜ்ரில் இருந்து மகரிபு வரை நோன்பை என்ன செய்யுங்கள்? முழுமைப்படுத்துங்கள். மகரிபாகிய சூரியன் மறைந்து விட்டால் நோன்பை நீங்கள் தொடர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வே பேசுகிறான். ஆனால் இன்றைக்கு சமீபத்து ஃபத்வா என்னன்னு சொன்னா, சில நாடுகள்ல 16 மணி நேரம் நோன்பு வைக்கிறாங்களே, 18 மணி நேரம் நோன்பு வைக்கிறாங்களே, அவர்களை வந்து அவ்வளவு நேரம் நோன்பு வைக்க தேவையில்லை, அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா,
தகரிலிருந்து 13 மணி நேரம் கணக்கு போட வேண்டியதான். கணக்கு போட்டு 13 மணி நேரம் முடிந்து விட்டால் என்ன செஞ்சிடலாம்? நோபை திறந்து விடலாம் என்று இன்றைக்கு சில பத்துவாக்கள் தமிழகத்தில் உலாவிக் கொண்டிருப்பதை நீங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். இதுல வந்து வருத்தமான வேதனையான செய்யணும் தெரியுமாங்க. அதற்கும் குரான் ஆயத்த சம்பந்தம் இல்லாத ஒரு ஆயத்தை காட்டி இப்படி ஆயத்து இருக்குது அப்படி ஆயத்து இருக்குது என்று சொல்லுவது கொடுமையிலும் கொடுமை. அப்ப குரானை கொண்டு வழிகெட்டு போவதை, குரானை கொண்டு வழிகெடுப்பதை இன்றைக்கு நீங்கள் தமிழகத்தில் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். அதைதான் குரானிலே அல்லாஹ் பேசுகிறான். இந்த குரான் யுதில்லு பிஹி கதீரன், ஏராளமான மக்களை வழிகெடுக்கிறது. ஏராளமான மக்களுக்கு வழி காட்டவும் செய்கிறது. யார் இந்த குரானை கொண்டு வழிகட்டு போறாங்களோ அவர்கள் யார்? பாவிகளே என்பதை நான் சொல்லவில்லை, திருமறை குரானிலே அல்லாஹ் பேசுகிறான். இது நீங்கள் வரலாற்று கண்ணோட்டத்தோடு குரான் ஹதீஸை நீங்கள் தெளிவாக ஆராய்ந்து பார்த்து, வரலாற்று இஸ்லாமிய வரலாற்று பின்னணிகளோடு நீங்கள் குரான் சுன்னாவை ஆராய்ந்து பார்த்தால், குரானை கொண்டு வழிகட்டு போனவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் ஏராளமான மக்கள். யார் வழிகட்டு போனாங்க? யூதர்கள், முனாபிக்குகள், நயவஞ்சகர்கள். உங்களை மாதிரியான அப்பாவி மக்கள், உங்களை மாதிரி அப்பாவி மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு கருத்தை சொல்லணும், அந்த கருத்தை மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க, அந்த கருத்துக்கு சான்றாக சம்மதம் இல்லாத ஒரு ஆயத்தை சொல்லிட்டமாக்க, ஆக குரான்ல இருக்குங்க அல்லாவே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வருமா வராது அவங்களுக்கு? வேறு உங்களுக்கு அந்த ஆயத்தை ஏன் இறங்கினுச்சு, எப்ப இறங்கினுச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த ஆயத்துக்கு என்ன சொன்னாங்க, சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க, அந்த அறிவு அந்த ஞானம் உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு மேம்போக்கா குரான் ஓத தெரியும். அந்த உங்களுடைய அறியாமை, அறியாமை பயன்படுத்தி இன்னைக்கு வந்து வழி கெடுக்கிறாங்களா இல்லையா? இதை நீங்க இஸ்லாமிய வரலாறு படிச்சு பாத்தீங்களாக்க, குரானை வச்சு வழி கெடுத்த பல கூட்டங்களை நான் சொல்வது என்று சொன்னால், முதல்ல முஅத்தஸிலா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இஸ்லாமிய வரலாறு நீங்க படிச்சு பாத்தீங்களாக்க, இஸ்லாமிய மூன்றாவது ஹலீஃபா யாரு? மூன்றாவது ஹலீஃபா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க காலத்துல அப்துல்லா பின் சபா என்று சொல்லக்கூடிய ஒரு பாவி, அவன் ஒரு யூதன். அவன் யாரு? ஒரு யூதன். ஆனால் தன்னை தானே முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்ட ஒரு முனாஃபிக். அசல் வந்து யூதன், முஸ்லீம் சொல்லிக்கிட்டான், முனாஃபிக்கா வாழ்ந்தான். அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்ன, முஸ்லிம்களை பிரிக்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளை குழப்பங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி, அந்த யூதன் இன்னைக்கு நேற்று இல்ல, என்னைக்கு மூன்றாவது கலீஃபா இந்த உலகத்தில் இருந்தாங்கல்ல, அந்த காலத்திலேயே அவன் போய் முஸ்லிம்களை வந்து குழப்பறான். அவன் எப்படி சொல்லி குழப்பறான் தெரியுமா? பகுத்தறிவு பகுத்தறிவு, நீங்க சிந்திச்சு பாருங்க என்று சொல்லி அவன் குழப்பறான். அவன் போய் மக்கள்கிட்ட கேள்வி கேட்பான், ரசூலுல்லா சிறந்தவங்களா, ஈசா நபி சிறந்தவங்களா என்று கேள்வி கேட்டான். அந்த மாதிரி கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க பதிலு? யார் சிறந்தவங்க? ரசூலுல்லா. சந்தேகமே கிடையாது இல்லையா? அப்படின்னு அவன் கேட்ட உனையே அங்க உங்களை மாதிரி அங்க வாழ்ந்த மக்கள் சொல்லுவாங்க, ரசூலுல்லா ரெண்டு பேரும் சிறந்தவங்க தான், யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்றவாங்க. அப்ப அவன் அடுத்த கேள்வி கேட்பான், முதல் சிறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிட்டாங்க, மறுபடி இந்த உலகத்துக்கு வந்து வரமாட்டாங்க, வர முடியாது, சிறப்பில் கம்மியாக இருக்கக்கூடிய, கம்மின்னா நமக்கு கம்மி இல்ல, யாருக்கு கம்மி? ரசூல்லாவோட ஒப்பிட்டு பார்த்தா கம்மி, நம்மள ரசூல்லாவோட ஒப்பிட்டு பார்த்தா கம்மியா இருக்கிறாங்களே, அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் மூத்தா போகல, மறுபடியும் உலகத்துக்கு வருவாங்க என்று நீங்கள் நம்புவதை உங்களுடைய எந்த அறிவு ஏற்றுக்கொள்ளுகிறது என்று கேள்வி கேட்டான். சரியா? இந்த கேள்வியை நீங்க பகுத்தறியோடு யோசித்து பார்த்தால் கேள்வியில நியாயம் இருக்குதா இல்லையா? இருக்குல்ல, ரசூல்லா சிறந்தவங்க ஆனா மூத்தா போயிட்டாங்க வரமாட்டாங்க, ஈசா அபி அதோட கம்மி தான் சிறப்புல, என்ன ஆகல மூத்தா போல வரல வருவாங்க, இது என்ன, இது இடிக்கிற, இது வந்து சரியில்லை என்கிற ஒரு குழப்பத்தை உண்டாக்குனது யாரு? ஒரு யூதன், அப்துல்லா பின் சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன். ஏன் உண்டு பண்ணினான்? முஸ்லிம்களுக்கு மத்தியில குழப்பத்தை உண்டு பண்ணி பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய பெரிய ஒற்றுமை, பெரிய சக்திய ஒற்றுமைங்க, இந்த இஸ்லாமிய சமுதாயம் இஸ்ஸத்தான சமுதாயம், கண்ணியமிக்க சமுதாயம். இந்த சமுதாயத்துடைய சக்திய ஒற்றுமை, ஒற்றுமையை வேட்டு வைப்பதற்காக இது மாதிரியான கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி என்ன பண்ண, இந்த மாதிரி பண்ண, இப்படி பண்ண உனையே
சில பேர் கேள்வியை நியாயம் இருக்கதான் செய்யுது அப்படின்னு யோசிச்சாங்க. இந்த மாதிரி கேள்வியை வச்சானே, இந்த மாதிரி கேள்வியை வச்சுட்டு அதுக்கு ஒரு ஆயத்தையும் சொன்னான். என்ன ஆயத்து? ஈசா நபி மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு மறுபடியும் வருவாங்க. சரியான கொள்கை இது, தப்பான கொள்கை. இந்த தப்பான கொள்கையை சொன்னது யாரு? அப்துல்லா பின் சபா ஒரு யூதன் சொன்னான். சொல்லி எங்க தாங்க என்ன அப்ப என்ன பண்றான் சொன்னா, தப்பான ஒரு கொள்கையை அவன் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ஆயத்து, அதுக்கும் கூட ஆயத்து. தப்பு சொல்றது தப்பு, தப்ப சொன்னாலே மக்களை ஏமாத்தணுமே, மக்களை வழிகெடுக்கணுமே. சும்மா சொன்னா ஏமாற மாட்டாங்களே, என்ன சொன்னா ஏமாறுவாங்க? குர்ஆன் அல்லாஹ்வுடைய பயம் உங்களுக்கு தானா வந்துருமே, அப்பதானே ஏமாத்த முடியும் என்று சொல்லி அதுக்கு ஒரு ஆயத்தை சொன்னான். அவன் சொன்ன வசனம் என்ன என்று சொன்னால், திருமறை குர்ஆனின் சூரத்துல் கசஸ் என்று சொல்லக்கூடிய 28வது அத்தியாயத்தின் 85வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதி ஃபரல அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத். நபியே, எந்த அல்லாஹ் உங்கள் மீது குர்ஆனை இறக்கி அதன் பிரகாரம் நடப்பதை பரலாக்கினானோ அவன் மறுபடியும் உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பான். சரியா? எந்த அல்லாஹ் குர்ஆனை இறக்கினானோ அதுபடி நடக்கிறது அமல் பருளுன்னு சொன்னானோ அந்த அல்லாஹ் உங்களை என்ன செய்வான்? மறுபடியும் இங்கே கொண்டு வந்து சேர்ப்பான் என்று அல்லாஹ் சொல்லவில்லையா? அப்ப ஈசா நபி மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் என்ன செய்வாங்க? இந்த உலகத்துக்கு வருவாங்க. இது வந்து தப்பான ஒரு கொள்கை, தப்பான ஒரு கருத்து, தப்பான ஒரு ஈமான். இத சொன்னா இதுக்கு என்ன காட்டினா? சம்பந்தம் இல்லாத ஆயத்துங்க, சம்பந்தம் இல்லாத ஒரு ஆயத்தை காட்டுறான். இந்த ஆயத்தை எப்ப இறங்குனது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா பண்ணி போகும்போது காபத்துல்லாவை பார்த்து அழுதாங்கல்ல, காபாவை பார்த்து அழுது, காபாவே உன்னை விட்டு பிரிய எனக்கு மனதே இல்லை, என்னுடைய சமுதாயம் நிர்பந்தமாக என்னை அடித்து துரத்துகிறது என்று அழுதாங்கல. அப்ப அல்ல ஆயத்திறக்குனா, நபியே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் ஹிஜ்ரா பண்ணி மதீனாவிற்கு சென்று விடுங்கள், சென்று விட்டாலே உங்களை மறுபடியும் மக்காவுக்கு கொண்டு வந்து நிறுத்துவது, காபாவுக்கு வரவைப்பது யாருடைய கடமை? என் அல்லாஹ்வுடைய கடமை என்று அல்லாஹ் சொன்னான். அப்படிங்கிற ஒரு ஆறுதல் ஆயத்தை சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா பண்ணி மதீனாவுக்கு போயிட்டாங்க. அல்லாஹ் சொன்ன மாதிரி ஹிஜ்ரி 8வது வருஷம் மறுபடியும் மக்காவுக்கு வந்தாங்களா இல்லையா, மக்காவை கைப்பற்றினாங்களா இல்லையா, காபத்துல்லாவுக்குள்ள ஏறாங்க, தொழு வைக்கிறாங்க, மக்களுக்கு பயான் செஞ்சாங்க, கூட்டம் கூட்டமா ஹிஜ்ரத்து நோக்கி வந்தாங்க. அப்ப இந்த ஆயத்து ஹிஜ்ரா சம்பந்தப்பட்ட இறங்கின ஆயத்து. இதை எப்படி இந்த யூதன் மிஸ்யூஸ் பண்றா பாருங்க. ஈசா நபி உலகத்துக்கு வர்ற மாதிரி ரசூல் என்ன செய்வாங்க? வருவாங்க அப்படின்னு ஒரு ஆயத்தை காட்டினானே, அப்ப அவனும் ஆயத்தை, அப்துல்லா பின் சபா ஆயத்தை காட்டிட்டான். சரி, என்னை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆயத்தை காட்டினாலே அந்த ஆயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆயத்து ஏன் இறங்கியது, அந்த ஆயத்து எப்போது இறங்கியது என்பதை நீங்கள் ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்க, இன்னைக்கு தரீக்கா கூட்டம், இஸ்லாத் ஷரியாத் வந்து இஸ்லாம் இது ஷரியாத்துங்குவாங்க. இன்னைக்கு ஷரியாத்தையே இஸ்லாத்தையே நாலா பிரிச்சுக்கிறாங்க. நாலா பிரிச்சு ஷரியாத், தரீக்கத், ஹகீகத், மாரிஃபத் என்று நாலு வகையா பிரிச்சு வைக்கிறாங்க இல்லையா? நம்ம எல்லாம் சாதாரண மக்களா இருந்தா அவங்களா ஷரியாத்துல இருக்கிறாங்களா? கொஞ்சம் இபாதத்தை பண்ணி கொஞ்சம் மேல ஏறிட்டா அடுத்த ஸ்டேஜ் என்ன? தரீக்கத். ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியா தக்குவா இருந்தா ஜாஸ்தியா பண்டி எல்லாக்கே. நம்ம எல்லாம் ஷரியாத்து கொஞ்சம் மேல போயிட்டா தரீக்கத்தான், அதுக்கு மேல போனா என்னவா? ஹகீகத்தான், அதுக்கு மேல போனா என்னவா? மாறி பார்த்தோம். சரியா? இந்த யாரு இது? இந்த தரிக்கா கூட்டம் வாங்கல, இந்த தரிக்கா கூட்டத்து மக்கள் வந்து மார்க்கத்தை வந்து மூணு நாலா பிரிச்சு வச்சுக்கிறாங்க. நாலா பிரிச்சு இந்த மாரிஃபத்துங்கிற நிலைய யார் அடைந்து விட்டார்களோ அவர்கள் சொல தேவையில்லை. தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டது இல்ல. நீங்க அந்த மக்கள்கிட்ட நீங்க பழகி பாருங்க. ஷரியாத்துல இருந்தா நீங்க துழுவனே, அதே மாதிரி தரீக்கத்து ஹகீக்கத்தை துழுவனே, மாரிஃபத்துங்கிற அளவுக்கு நீங்கள் நிலை உயர்ந்து விட்டால் உங்கள் மீது தொழுகை கடமை இல்லை, உங்கள் மீது நோபு கடமை இல்லை, உங்கள் மீது ஜகாத் கடமை இல்லை, ஹஜ் கடமை இல்லை என்று இன்றைக்கும் ஒரு கூட்டம் சொல்லி கொண்டு அடைகிறது. நீங்க யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொன்ன, இந்த தரிக்கா தரிக்காங்க வாங்கல்ல, அந்த ஷாதிலியா, காதிரியா, ரிஃபாயியா, ஜிஸ்தியா அப்படின்னு தரிக்கான்னு வச்சிருப்பாங்க. அந்த தரிக்கா மக்கள்கிட்ட பழகி பார்த்தீங்களாக்க,
சாதாரண வாங்க சொல்லுவேன், உங்களை மாதிரி இன்னியமான மக்கள் பள்ளிக்கு போன்றுவாங்க, அந்த ஷேக உட்கார்ந்து பாரு அவர் வர பள்ளிக்கு வரமாட்டாரு, தம்முன்னு இருப்பாரு, நம்ம எல்லாம் தொழுது போட்டு மறுபடியும் வரணும், ஷேக நீங்க தொழுகையா, எனக்கு தொழுகையே கடமை இல்லை, ஓப்பனா சொல்லுவாங்க. அப்ப இந்த தரீக்கத்து மக்களுடைய மாரிஃபத்தி என்ற நிலையை அடைந்து விட்டால் எங்க மேல துலுக கடமை இல்லை என்று அவங்க சொல்றாங்களே, அப்படி அவர்கள் சொல்வதற்கு ஒரு ஆயத்தை ஆதாரமா காட்டுறாங்க. சரியா, இந்த கொள்கை நல்ல கொள்கையா, இந்த கொள்கை சரியா, தப்பான கொள்கை, தப்பான கொள்கைக்கு குர்ஆன்ல இருந்து ஒரு ஆயத்தை காட்டுறாங்க. எந்த ஆயத்தை? சூரத்துல் ஹிஜ்ர் என்று சொல்லக்கூடிய 15வது அத்தியாயத்தின் 99 15:99 அதை நீங்கள் படித்து பாருங்கள். வஅபுது ரப்பக, உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். எதுவரை ரப்பை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்னால், ஹத்தா யாதியக்கல் யகீன், எதுவரை உங்களுக்கு நம்பிக்கை வரும் வரை. சரியா, குர்ஆன்ல ஆயத்து இருக்குது, உங்களுக்கு யகீன் என்று சொன்னால் நம்பிக்கை. ஊருலோர் சொல்லுவாங்க, உனக்கு யகீன் ஹே, உனக்கு யகீன் நஹி ஹேங்குவாங்க. அப்ப யகீன் அர்த்தம் உறுதி, நம்பிக்கை. உங்களுக்கு எத்தீன் வரும் வரை, உங்களுக்கு நம்பிக்கை வரும் வரை, உங்களுடைய ரப்பை நீங்கள் என்ன செய்யுங்கள், வணங்குங்கள் என்ற காரணத்தால் நீங்கெல்லாம் ஷரியாத்து தரீக்கத்து மக்கள், அல்லாஹ் மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை வரல, நாங்கெல்லாம் மாரிஃபத்துக்கு வந்துட்டோம், ஜாஸ்தியா நம்பிக்கை வந்துருச்சு, எங்க மேல என்ன கடமை இல்ல, துலுகை போன்ற இபாதத்துகள் எங்களுக்கு கடமை இல்லை, அப்ப எத்தீன் வரும் வரை துலுவுங்கள் என்று அல்லாவே சொல்லிவிட்டான் அப்படின்னு ஒரு ஆயத்தை காட்டுறாங்களே. இந்த ஆயத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க சொல்றது சரிதான், அவங்க மேல துலக கடமை இல்ல என்று நீங்கள் சொல்ல முடியுமா? தப்பு. இந்த ஆயத்துல எத்தீன் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. முதல் அர்த்தம் உறுதி, நம்பிக்கை என்பது முதல் பொருள். இரண்டாவது எத்தீன் என்று சொன்னால் மரணம், என்ன மௌத்து. அப்ப நீங்க எப்படி தெரிஞ்சமா செய்யணும், மௌத்து வரும் வரை நீங்கள் தொழுவுங்கள், நீங்கள் மரணிக்கும் வரை வணங்குங்கள், அப்படித்தான் தெரிஞ்சமா செய்யணுமே தவிர அந்த வேற அர்த்தம் இருக்குது, அந்த மாதிரி செஞ்சது என்ன தப்பு. அப்ப இந்த மாரிஃபத்து மக்கள் தரீக்கத்து மக்கள் சொல்லுவ மாட்டேங்கிறாங்களே, எங்க மேல கடமை இல்லைங்கிறாங்களே, ஒரு ஆயத்தை காட்டுறாங்களே, அவங்களும் குர்ஆன்ல இருந்து ஆயத்தை காட்டிட்டாங்க, சரியாட்டா சொல்லிட்டாங்க என்று நீங்கள் சொல்ல முடியுமா? அப்ப அந்த மக்களை இந்த குர்ஆன் என்ன செய்திருக்கிறது, வழி கெடுத்திருக்கிறது. எனவே அவர்கள் பாவிகள், வழி காட்டப்பட்டால் இரையற்ற உள்ள முத்தத்தின்கள், வழி கெடுக்கப்பட்டால் பாவிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தா போன பிறகு முதல் கலீஃபா யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திகோ டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சரியா, முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கலீஃபாவா இருக்கும்போது முஸைலமத்துல் கஸ்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்யன் அவன் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, இனிமே இஸ்லாத்துல ஜகாத் இல்ல, இஸ்லாத்துல என்ன இல்ல, ஜகாத் இல்ல என்று அவன் சொன்னான். யாருடைய ஆட்சியாளன், இன்னைக்கு நேற்று இல்ல, அவங்க ஹிஜிரி 13வது ஆண்டு, ஹிஜிரி 11வது ஆண்டு. அப்ப அன்னைக்கு ரசூல்லா மௌத்தா போன அன்றைக்கே அவ்வக்கர் சித்திக்கூடிய கிலாபத்திலேயே ஜக்க இஸ்லாமிய 5 கடமை பத்தியா, இனிமே 5 இல்ல கடமை, எத்தனை கடமை, 4 தான் கடமை என்று இந்த அப்து முசைலமத்துல் கர்ராப் என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்யன் சொன்னான். சொல்லிவிட்டு ஜக்காத்து கடமை இல்லைன்னு சொன்னானே, அதுக்கு சும்மா அவனா சொல்லல, அதுக்கு என்ன ஆதாரம், குர்ஆன்ல ஒரு ஆயத்த ஆதாரம் அவன் சொன்னான். சரியா, அவன் சொன்ன ஆயத்து என்ன என்று சொன்னால், திருமறை குர்ஆனின் சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய 9வது அத்தியாயத்தின் 103வது வசனம், 9:103 அதில் அல்லாஹ் பேசுகிறான், குதுமின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக சகனுல் லஹும் வல்லாஹு ஸமீஉன் அலீம். நபியே, பைத்துல் மாலுக்காக ஒருவர் ஜகாத்து கொடுத்தால் ஜகாத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், ஜகாத்தை நீங்கள் வாங்கிக் கொண்டு யாரு ஜகாத்து கொடுத்தாங்களோ அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள். சரியா, ஜகாத்து தந்தா தந்த மக்களுக்காக என்ன செய்யுங்க, நீங்கள் துவா செய்ய, நியாயமான நியாயம் இல்லையா, நியாயமானது. யாரு ஜகாத்து கொடுத்தாங்களோ அவர்களுக்காக நபியே நீங்கள் துவா செய்யுங்கள், இன்ன ஸலாத்தக சகனுல்லஹும், உங்களுடைய துவா அவர்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹ்வுடைய துவாவை அல்லாஹ் ஏத்துக்கிடுவானா மாட்டானா, ஏத்துக்கிடுவான். அப்ப ஜகாத்தை நீங்கள் வாங்கி கொண்டு அந்த மக்களுக்காக துவா செஞ்சா, அந்த உங்களுடைய துவா என்பது அவர்களுக்கு சுகூனை, மன அமைதியை, நிம்மதியை அவர்களுக்கு தரும் என்று அல்லாஹ் பேசுகிறான். இந்த ஆயத்தை காட்டி ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுக்கு நிகராக வேற யாருடைய துஆவும் ஆகுமா? ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சா கட்டாயமா அல்லாஹ் ஏத்துக்கிடுவான், அந்த துஆவினால மன அமைதி அல்லாஹ் கொடுப்பான், அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய மக்கள் துஆ செய்யறனால நிச்சயமா அல்லாஹ் ஏத்துக்கிடுவான், நிச்சயமா மன அமைதி அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எனவே ஜகாத்தை நீங்கள் வாங்கிக் கொண்டு நபியே நீங்கள் துஆ செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அபூபக்கர் கையில ஜக்காத்து கொடுத்த, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையில ஜக்காத்து கொடுத்த, அவங்க எல்லாம் எப்படி பெருசா துவா செய்வாங்க? அவங்க துவா ரசூலாவுடைய துவாவுக்கு ஈக்குவல் ஆகுமா? ஆகாது. எனவே என்ன பண்ண தேவையில்லை, ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை என்று முசைலமத்துல் கஸ்ராபு சொன்னானே, இது சரியா? தப்பான ஒரு கொள்கை, தப்பான ஒரு கருத்து. அதுக்கு என்ன ஆதாரம்? குரான காட்டுறான். அப்ப ஒருவன் குரான ஆயத்தை சொல்லிவிட்டான் என்ற காரணத்தால அவன் சொன்னது சரி என்று நீங்கள் சொல்லக்கூடாது. அந்த ஆயத்து அதைத்தான் பேசுகிறதா? நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆயத்துக்கு அந்த விளக்கம் தான் சொன்னாங்களா? அவங்கள்ட்ட படித்த சஹாபாக்கள் அந்த ஆயத்துக்கு அந்த அர்த்தம் தான் பண்ணாங்களா? ஹதீஸ்களை இமாம்கள், குரானுக்களை இமாம்கள் அந்த ஆயத்தை அப்படித்தான் புரிந்து கொண்டார்களா என்பதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, அவன் அவன் ஒரு ஆயத்தை காட்டுறனால அந்த கொள்கை சரி என்று நாம் காட்டிவிட்டால் என்னவாயிரம் மார்க்கத்துல ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. மார்க்கத்துல வந்து யாரு மாரிஃபாவுக்கு வந்துட்டாங்களோ அவங்க தொழுவ தேவையில்லை. அதே மாதிரி மார்க்கத்துல என்ன தேவையில்லை, அறிவுபூர்வமா யோசிக்கலாம், அறிவுபூர்வத்தை வச்சு ஆயத்த ஹதீஸ் மறுக்கலாம் என்று ஆகுமா இல்லையாங்க? ஒண்ணும் இல்லை. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க வஃபாத்தாகலேங்கிறது நம்முடைய நம்பிக்கை இல்லையா? குர்ஆன் சொல்லுது அப்படி. அவங்க வருவாங்க, குர்ஆன் சொல்லுது. காதியானி என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்ல. காதியானி, ஷியாக்கள் மாதிரி காதியானி என்ற ஒரு கூட்டம் தமிழகத்திலேயே. நீங்க காதியானிகளை நீங்க பாக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க இங்க இருக்கிறாங்க, இங்க ஜே கே நகர் மாறிக்கு, ஜே கே நகர், கே கே நகர் ஒன்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நீங்க நிறைய பேரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா மேலப்பாளையம், கோயம்புத்தூர் நிறைய பேர் இருப்பாங்க, மத்த மத்த இடங்கள்ல இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ரசூல்லா கடைசி நபி இல்ல, அதுக்கு பிறகு நிறைய நபிகள்லாம் வந்திருக்கிறாங்க. மிர்சா குலாம் மஹமத் ஒரு ஆளை வச்சுக்கிட்டாரு, யாரு? நபி. ஈசா நபி என்னவாவல மூத்தா, அவங்க வந்து மூத்தா போயிட்டாங்க, நான் மூத்தா போகலங்கிறோம். அவங்க சொல்லுவாங்க ஈசா நபி மூத்தா போயிட்டாங்க அப்படிங்குவாங்க. ஈசா நபி மூத்தா போயிட்டாங்க அவர்கள் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு குர்ஆன்ல இருந்து ஒரு ஆயத்தை காட்டுவாங்க. மூணாவது சூராவுல 55வது ஆயத்து, 3:55 வைத கால் அல்லாஹு யா ஈசா இன்னி முத்தவஃபீக வராஃபிஉக இலைய. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா நபியிடத்திலே சொல்வான், இன்னி முத்தவஃபீக, அல்லாஹ்வே அத ஈசாவே நான் உன்னை முத்தவஃபீக்கு வஃபாத்து கொடுத்து விட்டேன். வஃபாத்னா என்ன? மௌத்து, சரியா? இன்னி முத்தவஃபீக நான் உங்களுக்கு வஃபாத்தை கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லையா? அப்ப அல்லாஹ்வே ஈசா நபியை வஃபாத் ஆக்கிட்டான்னு சொன்ன பிறகு அவங்க வஃபாத் ஆகலன்னு எப்படி சொல்றது? கேள்வி கேட்கிறாங்க. முத்தவஃபீக என்று சொன்னால் உங்களை மரணிக்க செய்து விட்டேன் என்ற அர்த்தமும் இருக்கிறது, உங்களை பரிபூரணமாக நான் உயர்த்தி விட்டேன் என்ற பொருளும் இருக்கிறது, சரியா? ரெண்டு, அந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. நம்ம எந்த அர்த்தம் பண்றோம்? உங்களை பரிபூர்ணமாக உயர்த்தி கொண்டோம் எந்த தரிசமா செய்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க? உங்களை அல்ல ஓட்டாக்கிட்டான் எடுத்துமா செய்யறாங்க. அப்ப அவங்க அந்த தப்பான கருத்தை சொல்லிபுட்டு ஒரு ஆயத்தை காட்டுறாங்களே, ஆயத்தை காட்டுறனால அந்த தப்பான கொள்கை சரி என்று சொல்லிவிட முடியுமா? அப்ப நீ என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்ன, அவன் ஆயத்தை காட்டுறானா ஹதீச காட்டுறானா என்பதை விட அந்த ஆயத்தை அதைத்தான் சொல்கிறதா, அந்த ஹதீச அதைத்தான் பேசுகிறதா, என்ன செய்யணும் நீ யோசிச்சு பார்க்கணும். இதுல குர்ஆனை நீ எப்படி அணுகணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல உங்க இஷ்டத்துக்கு அணுகாம சொல்றாங்கல்ல, இதை பண்ண தேவையில்லை அது பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க அணுகாம குர்ஆனை நீங்கள் அணுகுவது, குர்ஆனை குர்ஆனை கொண்டு தப்சீர் பண்ணணும். குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்குது, சரியா? அந்த ஆயத்து தெளிவு இல்லாம மூடலாக மறைமுகமாக இருக்கேன். அது மாதிரி வேற வேற ஆயத்துல எங்கேயாவது அல்லாஹ் சொல்றானா, குர்ஆனுக்குள்ள எங்கேயாச்சும் இருக்குதா என்று நீ என்ன செய்யணும்? தேடி பார்க்க வேண்டும். அப்படி தேடி பார்த்து முதல் நிலை என்பது குர்ஆனுக்கு குர்ஆனை கொண்டு என்ன செய்யணும்? தஃப்ஸீர் பண்ண வேண்டும். உதாரணமாக திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவுடைய 233வது வசனம், அதில் அல்லாஹ் பேசுகிறான், வல் வாலிதாத்து யுருதுஹுன்ன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி, தாய்மார்கள்
தங்களுடைய பிள்ளைகளுக்கு 2 ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான். சரியா, இந்த ஆயத்தை வச்சு இன்னைக்கு பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்க அம்மா வந்து 2 வருஷம் பாலூட்டியே தீரணும் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? இந்த ஆயத்தை அப்படி சொல்லுதா? இந்த ஆயத்தை நீங்க மேலோட்டமா பாத்தீங்க, அதான் கருத்து. அது கருத்தா இல்லையா? 2 வருஷம் பாலூட்ட வேண்டும், நீ ஆயத்தை பாத்துக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இன்னொரு ஆயத்தை நீங்க பாத்தீங்க, சூரா அஹ்காஃப் என்று சொல்லக்கூடிய 46வது அத்தியாயத்தின் 15வது வசனம், அதில் அல்லாஹ் பேசுகிறான், ஒரு பெண் தன்னுடைய பிள்ளைகளை சுமப்பதும் பிள்ளைக்கு பால் கொடுப்பதும் ரெண்டும் சேர்த்து 30 மாதங்கள் என்று பேசுகிறான். சரியா, சுமக்கிறதும் கர்ப்பத்தில் சுமக்கிறது பால் ஊட்டுறது எத்தனை மாசம்? 30 மாதங்கள் என்று பேசுகிறான். அப்ப ஒரு பெண்மணி 9 மாசம் பிள்ளைய சுமந்து பெற்றுட்டா, 30ல 9 போயிருச்சு, எத்தனை மாசம் பாக்கி இருக்குது? 21 மாசம். சரியா, அப்ப 24 மாசம் 2 வருஷம் பால் கொடுக்க தேவையில்லை, எத்தனை மாசம் கொடுத்தா போதும்? 21 மாதங்கள் கொடுத்தால் போதும். இன்னொரு அம்மா புள்ள பெற்றாங்க, வயிற்றுல வந்து 8 மாசம் வச்சிருந்தாங்க, புள்ளைய பெற்றுட்டாங்க, அப்ப 30ல 8 கழிஞ்சா எவ்வளவு இருக்குது? 22 வருஷம் 22 மாசம். அப்ப 22 மாசம் போதும். அப்ப ஒரு ஆயத்துல 2 ஆண்டுகள் என்று தெளிவாக அல்லாஹ் சொல்லியிருந்தாலும், சரியா, 2 வருஷம் தெளிவா இருக்குது, 2 வருடம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருந்தாலும், அந்த ஆயத்துக்கு வேற ஆயத்தை என்ன பண்ணது? தப்சீர் பண்ணுகிறது. ரெண்டையும் சேர்த்துத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்க, ஒண்ணுமில்லை, லைலத்துல இருக்கா இல்லையா, அத பத்தி அல்லாஹ் சொல்லுவான். சூரத்து துஹான் என்று சொல்லக்கூடிய 44வது அத்தியாயத்தின் 3வது வசனம், இன்ன அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், நபியே, பரக்கத்தான இரவில் நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம். புரியுதா? பரக்கத்தான இரவில் நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். எது பரக்கத்தான இரவு? இந்த ஆயத்து சொல்லுதா? இந்த சூரா தான் சொல்லுதா? இல்ல. இப்ப பரக்கத்தான இரவு எதுங்கிறத நீங்க என்ன செய்யணும்? குர்ஆனுக்குள்ள தேடி பார்க்கணும். குர்ஆனுக்குள்ள தேடி பார்த்தீங்களாக்கே, இன்ன அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கிடைக்குதா இல்லையா? அப்ப அந்த ஆயத்துக்கு இந்த ஆயத்து என்ன பண்ணுகிறது? தஃப்ஸீர் பண்ணுகிறது. அந்த ஆயத்து மறைமுகமாக பேசுகிறது, அந்த மறைமுகமான ஆயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய இந்த வசனம் என்று இந்த 2 ஆயத்தையும் சேர்த்து புரிந்து கொண்டு தஃப்ஸீர் பண்ணுமே தவிர, ஒரு ஆயத்தை மட்டும் வச்சு செய்ய கூடாது, தஃப்ஸீர் பண்ண கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சூரத்துல் பக்கராவுடைய 43வது வசனம், அதுல நீங்கள் ஜகாத்து கொடுக்கல் குர்ஆன் இருக்கா இல்லையா? அகீமு ஸலாத்த வாத்து ஜகாத்த என்று அல்லாஹ் பேசுகிறான். ஜக்காத்து கொடுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், ஜக்காத்து கொடுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே தவிர, ஜக்காத்து வந்து யாருக்கு கொடுக்க வேண்டும் இல்லையா, வாங்குறாங்க யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை சூரத்துல் பக்கரா சொல்லுதா? இல்ல. சூரத்துல் பக்கராவில் ஜக்காத்து கொடுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், ஜக்காத்து கொடுங்கள் என்று பக்கரா பேசுகிறது. பக்கராவுக்குள்ள படிச்சு பாத்தீங்க, ஜக்காத்தை யாருக்கு போய் கொடுக்கணும் என்று பக்கரா பேசவில்லை. சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய 9வது அத்தியாயத்தின் 60வது வசனம் பேசுகிறது, இன்னமா சதகாத்து லில் ஃபுகராயி வல் மசாகீன் வல் ஆமிரீன், உங்களுடைய ஜகாத்துக்குரிய காசை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஃபகீர்கள், மிஸ்கீன்கள் என்று அல்லாஹ் என்ன பண்றான், பட்டியல போடுகிறான். அப்ப நம்ம இஷ்டத்துக்கு தர்ஜுமா செய்யாம நம்ம இஷ்டத்துக்கு தஃப்ஸீர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மள குர்ஆன் வந்து வழி கெடுக்கிறது. சரியா, குர்ஆனுக்கு குர்ஆனை கொண்டு நீங்க முதல்ல என்ன செய்யணும்? இந்த ஆயத்தை இப்படி சொல்லுத, வேற சூராவுல வேற ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்துக்கு அல்லாவே தஃப்ஸீர் பண்ணிருக்கானா என்ன நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து வேற ஆயத்தை இந்த மூடனான ஆயத்தை தெளிவுபடுத்துகிறது என்று சொன்னால், நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆயத்தை சேர்த்து தஃப்ஸீர் பண்ணணும். இது முதல் நிலை. ரெண்டாவது, ஒருவேளை குர்ஆன்ல கிடைக்கவில்லை என்று சொன்னால் எங்க போகணும்? எங்க போகணும்? ஹதீஸ். குர்ஆன்ல கிடைக்கிறங்கறனால நீங்க ஒரு இயக்கத்துல இருப்பீங்க இல்லையா, அந்த இயக்கத்துடைய தலைவர்கிட்ட போய் எங்க இந்த ஆயத்தை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்காம, ஏன் அப்பெல்லாம் போயிருச்சு குர்ஆன்லங்க, சூரா யூனுஸ் என்று சொல்லக்கூடிய 10வது வசனம், 10வது அத்தியாயம், அதுல 87வது வசனம், 10ல 87, நீங்க டெஸ்டுக்காக எடுத்து பாத்துக்கலாம். 10ல 87ல மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அந்த 2 பேருக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், உங்களுடைய சமுதாய மக்களுக்கு
நீங்கள் மிசிறு தேசத்திற்கு சென்று மிசிறு தேசத்தில வீடுகளை கட்டி கொடுங்கள். யார் யாருக்கு? மூசா நபிக்கு, ஹாரூன் நபிக்கு அல்லாஹ் உத்தரவு. நீங்க மிசிறுக்கு போங்க, மிசிறுல போய் என்ன செய்யுங்க, உங்க மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு, வஜாலு புயூதக்கும் கிபிலத்தன், அந்த வீடுகளில் எதை ஆக்கிக் கொள்ளுங்கள், கிபிலாவை ஆக்கிக் கொள்ளுங்கள். கிபிலாடா என்ன? கிபிலாடா என்னங்க? உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், கிபிலாண்டா சுழும் திசை அல்லது சுழும் இடம், சரியா? அதானே கிபிலா? அப்ப நீங்க வீட்டை கட்டுங்க, வீட்டை கட்டி வீட்டுல எதை நீங்க வச்சுக்கிறீங்க, கிபிலாவை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சுத்தமான இடம், அங்க வந்து உங்களுடைய பெண்கள் தொழ வேண்டும். ஆண்கள் பருவுக்கு பள்ளிவாசலுக்கு வந்தாலே சுன்னத்துல பிள்ளை என்ன செய்யணும், அங்க போய் தொழுவானே. வஜாலு புயூதக்கும் கிபிலத்தன், உங்களுடைய வீடுகளை நீங்கள் கிபிலாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். இதுல நம்ம தமிழ்ல சில பேர் தர்ஜுமா செய்யறாங்கல, அவங்க வஜாலு புயூதக்கும் கிபிலத்தன், கிபிலா என்ற வார்த்தையுடைய அவங்களுடைய தர்ஜுமா, உங்களுடைய வீடுகளை எதிரும் எதிருமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், சரியா? அதான் சிட்டி பிளான் நல்லா சொல்றானா, நடுவுல ஒரு தெருவை விட்டு குண்டக்க மட்டும் வீட்டை கட்டாம வீட்டை எப்படி பண்ணுங்க, எதிரும் எதிருமாக நீங்கள் கட்டி கொள்ளுங்கள். இப்படித்தான் நல்லா பேசுகிறான். இதுக்கு எல்லாருமே கிபிலான்னு சொன்னா துளுட திசைங்கிறாங்க, துளும் இடம்ங்கிறாங்க, அதெல்லாம் என்ன தப்பா இருக்கிறது என்று தர்ஜுமா செஞ்சு தப்சீர் பண்ணி வச்சுக்கிறாங்க, அது சரியா? ஏன் தப்பு? வஜாலு புயூதக்கும் கிபிலத்தனுக்கு வந்து குர்ஆன்ல கிடைக்காட்டியாலே எங்க போய் நிக்கிறேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்துக்கு என்ன சொன்னாங்க, அவங்கள்ட்ட படித்த மாணவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்துக்கு என்ன தப்சீர் பண்ணாங்க என்று பார்க்க வேண்டுமே தவிர, குர்ஆன்ல இல்லங்கறனால நான் ஏன் இஷ்டத்துக்கு தர்ஜுமா செய்வேன் என்று பேசுவது என்ன, அவர்களை குர்ஆன் என்ன செய்கிறது, வழி கெடுக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப குர்ஆன்ல வந்து அதுக்கு தப்சீர் கிடைக்கலன்னு சொன்னா எங்க போகணும், ஹதீஸ். ஹதீஸுக்கு போகணுங்கிறதுக்கு ரெண்டு ஆதாரம். முதல் ஆதாரம் சூரத்து நஹல் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்தின் 44வது வசனம். அதுல வான்தல்னா இலைக்க இருக்கிற லித்துபையின லின்னாஸ், நபியே இந்த வேதத்தை நாம் உங்கள் மீது இறக்கினோம், நீங்கள் இந்த வேதத்தை தெளிவுபடுத்துவதற்காக. வேதத்துக்கு தெளிவுரை யார் எழுதுன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆயத்துங்க, இந்த ஆயத்துக்கு யார் தஃப்ஸீர் பண்றன? ரசூல்லா பண்ணனே, நம்ம ஏத்துக்கிறோம் அதானே. அப்ப ஆயத்தை நான் குர்ஆனை இறக்கினோம், நீங்கள் இந்த குர்ஆனுக்கு தெளிவுரை பண்ணுவதற்காக என்று அல்லாஹ் பேசுகிறான். அதே மாதிரி அபூதாவுல ஹதீஸ் வருது, அலா இன்னி ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லஹு மஹு, நபியே இந்த குர்ஆன் உங்களுக்கு அருளப்பட்டதை போன்று இன்ன ஒன்றும் அருளப்பட்டிருக்கிறது என்று ரசூல்லா சொல்றாங்களே. குர்ஆன் மாதிரி இன்னொன்னு எது வந்துச்சான், வந்தது எது? அப்ப குர்ஆனுக்கு விரிவுரை வந்து குர்ஆனை கொண்டு நீங்கள் பண்ண வேண்டும். குர்ஆனுக்குள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த ஸ்டெப் எங்கு போனே? ஹதீஸுக்கு போய் ஆவனே. உதாரணமாக குர்ஆன்ல சூரத்து தௌபாவுடைய 36வது வசனத்தில், வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நேரத்திலேயே மாதங்களை 12 நான் படைத்து விட்டேன் என்று அல்லாஹ் பேசிவிட்டு 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் என்று பேசுகிறான், சரியா? 12 மாசத்துல 4 மாசம் என்ன கண்ணியமான மாசம், அது எந்த 4 மாசம் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாசம்? சரி, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய 4 மாதங்கள் எந்த மாதங்கள்? துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், ரஜப். புரிஞ்சா புரியலையா? புரிஞ்சல? இப்ப நான் கேக்குறேன், அல்லாஹ் வந்து 4 மாசத்தை கண்ணியப்படுத்தியதாக பேசுகிறானே, வேற குர்ஆன்ல வேற எங்கேயுமே இல்ல, இது எந்த மாசம் இல்ல. அப்ப நம்ம 4 மாசம் கண்ணிய, 4 மாசம் கண்ணிய அப்படின்னு சொன்னமாக்கு எந்த மாசம் கண்ணிய? ஹதீஸுக்கு போவனே, அந்த ஹதீஸ் எங்க இருக்குன்னு சொன்னா சஹீஹுல் புகாரியில 4662வது ஹதீஸ், அதில் நீங்க பாத்தீங்களாக்க, அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதம் என்று சொன்னால் அந்த மாதங்களில் நீங்கள் போர் செய்யக்கூடாது, அதை விட கண்ணியமான மாசம் ரமலான், அது தனி விஷயம், சரியா? அந்த 4 மாதங்களிலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போர் செய்யக்கூடாது. அந்த 4 மாதங்கள் எந்தெந்த மாதங்கள் என்று சொன்னால், துல்ஹஜ்ஜுக்கு முந்தைய மாசம், ஏன்னா போர் நடந்துச்சாக்க மக்கள் ஹஜ்ஜிக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்ப துல்காதா, போர் செஞ்சா ஹஜ்ஜிக்கு வர முடியாது. துல் ஹஜ்ஜி, போர் செஞ்சா ஹஜ்ஜிக்கு வர முடியாது. முஹர்ரம், போர் செஞ்சா ஊருக்கு போய் சேர முடியாது. அப்ப ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட 3 மாதங்கள்,
அப்புறம் ரமலானுக்கு முந்திய மாசத்துக்கு முந்திய மாசம் ரஜப மாதம், ரஜபில் போர் செய்தால் ரமலானை ஒழுங்காக பயன்படுத்த முடியாது என்ற காரணத்தால நாலு மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் என்று அல்லாஹ் பேசிருந்தாலே அத நாலு மாதங்கள் எந்த மாதங்கள் என்பதை நீ எங்க போய் பார்க்கணும்? ஹதீஸ புகாரிய போய் பார்த்தாதான் அது எந்த நாலு மாசம் என்று தெரியுமே தவிர இல்லை என்று சொன்னாலும் செய்யாது. உங்களுக்கு இந்த ஆயத்தை முழுசாக புரிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்களாக்கே குர்ஆன்ல சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது அத்தியாயத்தின் 38வது வசனம், அதில் அல்லாஹ் பேசுகிறான், திருடியவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய கைகளை என்ன செய்யுங்கள், மணிக்கட்டு வரை நீங்கள் வெட்டுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் இல்லையா. இதனால ஒரு ஆள் உங்க வீட்டுக்கு வர்றாரு, சாதாரண ஒரு பேனாவை திருடி கொண்டு போயிட்டாரு, ஒரு கர்ச்சிப்பை திருநாரு, அந்த பேனாவை திருநாள கர்ச்சிப்ப திருநாள அவருடைய கையை வெட்டணுமா? வெட்டணுமா கூடாதா? அல்லாஹ் வெட்டுங்கிறான். அல்லாஹ் வந்து அஞ்சாவது சூராவுல 38வது ஆயத்துல அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, திருடியவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க என்ன தண்டனை, அவங்களுடைய கையை நீங்கள் வெட்டுங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, வெட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தானே. இந்த ஆயத்துக்கு ரசூலுல்லாஹ் தஃப்ஸீர் பண்றாங்க, வெட்டுங்கள் என்று சொன்னால் அதுக்குரிய அளவுகோல் இருக்கிறது. என்ன அளவுகோலை நீங்கள் புகாரியை படித்து பார்த்தால் சஹீஹுல் புகாரியில் 6789வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. துக்குதாவ் எது சாரிக்கு, திருடரின் கை வெட்டப்படும் எப்போது என்று சொன்னால் தி ருபுஐ தீனாரின் கால் தீனார் அளவுக்கு ஃபசாயிதன் அல்லது அதை விட அதிகமாக திருடினால்தான் அவனுடைய கையை வெட்ட வேண்டுமே தவிர கால் தீனார் அளவை விட கம்மியா திருடுனா அவனை தண்டிக்க வேண்டும் என்பது தெரிவிசியம். ஆனா என்ன செய்யக்கூடாது, கையை வெட்டக்கூடாது என்று பேசுகிறானே. கால் தீனார்னா இன்னைக்கு சுமார் எவ்வளவு? கால் தீனார் தெரியலையோ? சரி நான் கேட்கிறேன், தீனார்னா என்ன? தீனார் தான் தங்கம்மா வெள்ளியா? பாய் சரி, தீனார்னா தங்கம், திரகம் தான் என்ன? மாஷா அல்லாஹ், தீனார்னா தங்க காசு, திரகம் தான் என்ன? வெள்ளி காசு. ஏன்னா உங்களுக்கு ஒரு தீனாருடைய அளவுகளை நானா சொல்லிடுறேன், நான் சொல்லுவேன். நீங்க எல்லாம் மாஷால நிறைய தீனார் திரகத்துக்கு சொந்தக்காரவங்கனால பளிச்சுன்னு உங்களால கணக்கு போட முடியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரிடத்தில் 20 தீனார் இருக்கிறதோ, 20 தீனாரோ அதற்கு மேலோ அவர் அவரிடத்தில் இருந்தால் அந்த தீனார் மீது ஜக்காத் கடமையாகி விட்டது. புரிஞ்சா? உங்கள்கிட்ட 19 தீனார் இருந்துச்சு, என்ன இல்ல, அது மேல ஜக்காத் கடமை இல்ல. என்கிட்ட 18 தீனாரு, என்ன இல்ல, கடமை இல்ல. உங்கள்கிட்ட 20 தீனார் இருந்தால் அது மேல என்ன கடமை? ஜக்காத் கடமை. அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஹதீஸ வச்சுதான் உங்கள்கிட்ட வந்து 87 கிராம் தங்கம் இருந்தால் அதன் மீது ஜகாத்து கடமை, அதற்கு கீழாக தங்கம் இருந்தால் என்ன இல்ல, ஜகாத்து கடமை இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப 20 தீனார் 87 கிராம் என்று சொன்னால் ஒரு தீனார் எத்தனை கிராம்? 4 சொச்சம், 4 × 80 வரும், அப்படித்தானே? அந்த 7க்கு கொஞ்சம் சேர்த்துக்கிறனே. அப்ப ஒரு தீனார்னு சொன்னா சுமார் 4 வச்சுக்கிறோமே, சுமார் 4 இல்லையா? கால் தீனார்னா எத்தனை கிராம்? சுமார் 1 கிராம். அப்ப 1 கிராம் அளவுக்கோ அதை விட அதிகமாகவோ அவன் திருடி விட்டால் அவனுக்கு தான் என்ன, கைவெட்டு தண்டனை. அதை விட கம்மியாக திருடினால் தண்டிக்க வேண்டுமே தவிர என்ன தண்டனை இல்ல, கைவெட்டு தண்டனை இல்லை என்பதை இதை சொல்றது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் இந்த செய்தியை பதிவு பண்றாங்களே. அப்ப மேல் சொன்ன ஆயத்திற்கு நீங்க இந்த ஹதீஸ பார்க்காம நீங்களா தெரிஞ்சுவா செஞ்சு நீங்களா பத்துவா கொடுத்தீங்களாக்கு என்னவாயிரே, தப்பான தீர்ப்பு வருமா வராதா? அப்ப குர்ஆனை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை குர்ஆனுக்குள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் எங்க வரணும்? ஹதீஸுக்கு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்துக்கு என்ன சொன்னாங்க, இதுக்கு என்ன ஃபத்வா கொடுத்தாங்க என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்க சூரா அன்ஆம் என்று சொல்லக்கூடிய 6வது அத்தியாயத்தின் 82வது வசனம், அதில் அல்லாஹ் பேசுகிறான், அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பிழ்மின், யார் ஈமான் கொண்டு
அநியாயம் செய்யவில்லையோ அவர்கள் சொர்க்கவாசிகள். யார் ஈமான் கொண்டு விட்ட பிறகு அநியாயம் செஞ்சாங்களோ அவங்க எங்க போக முடியாது? சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று அல்லாஹ் பேசுகிறானே. உங்கள்ல மாஷா அல்லாஹ் தபாரகல்லாஹ் நீங்க எல்லாம் ஈமான் கொண்ட மூமினிகள், மாட்டுக்கிறது கிடையாது இல்லையா. உங்கள்ல அநியாயம் செய்யாதவங்க யாரு சொல்லுங்க பாக்கறேன். நான் என் லைஃப்ல வந்து அநியாயம் யாருக்கு அநியாயம் செய்யல சொல்ல முடியுமா? யாராலும் முடியாது இல்லையா. ஆனா அல்லாஹ்வுடைய ஷரத்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு அல்லாஹ்வுடைய ஷரத்து என்ன? ஈமானும் கொண்டிருக்க வேண்டும், யாருக்கும் அநியாயம் செய்யாமல் இருக்க வேண்டும், அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்ற வசனம் இறங்கியது. நபிகள் நாயகம் அலைஹி ஸல்லம் இந்த ஆயத்தை சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டினா இந்த ஆயத்து சஹாபாக்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமாக அமைந்தது, பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியது. பெரிய பெரிய சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய பெரிய சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, நம்ம எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஈமான் கொண்டுட்டோம். ஆனா மனுஷங்கிற முறையில இல்லையா சின்ன சின்ன அநியாயம் தப்பு சிப்பு செஞ்சிருப்போமே, அப்ப அநியாயம் செஞ்சிட்டோம் நேரடியா சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று பேசிக்கொண்டது யாரு? அபூபக்கரை போன்ற பெரிய சஹாபாக்கள் பேசிக் கொண்டார்கள். அந்த சஹாபாக்களுக்கு அது கவலை ஏற்படுத்தியது. கவலை வந்தவனையே நேர ரசூல்லாட்ட போவாங்க. போய் அல்லாஹ்வுடைய தூதர நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆனா அநியாயம் செய்யாம இருந்தா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்று அல்லாஹ் பேசுகிறானே. எங்களை வாரியாமல் கொஞ்ச நஞ்ச அநியாயம் நாங்கள் செய்திருக்கலாமே, அநியாயம் செய்துவிட்ட காரணத்தால நாங்கள் சொர்க்கத்திற்கு நேரடியாக போக முடியாதா என்று கேட்டது யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வந்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அநியாயம் என்னன்னு சொல்றாங்க. அது இமாம் புகாரி சஹீஹுல் புகாரியின் 4776 ஹதீஸாக அந்த அநியாயத்தை வந்து பதில் சொல்றாங்க. அநியாயம் என்று சொன்னால் நீங்க நினைக்கிற அநியாயத்தை அல்லாஹ் சொல்லல. எந்த அநியாயம் சொன்னா, லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணுகிற போது ஒரு விஷயத்தை அநியாயம் சொன்னாரு. எந்த விஷயம்? ஷிர்க் செய்யறதுங்க. சரியா, லுக்மான் என்று சொல்லக்கூடிய தந்தை அவர் மகனுக்கு உபதேசம் பண்றாரு. அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு என்ன செய்யாதே, இணை வைக்காதே. ஏனென்று சொன்னால் இன்ன ஷிர்க, நிச்சயமாக இணை வைத்தல் என்பது லதுல்முன் அலீம், மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றா பாருங்க. அப்ப இந்த ஆயத்துல உலும என்று சொன்னால் நீங்கள் நினைப்பது போன்று ஏனைய உலும்களை ஏனைய அநியாயங்களை சொல்லவில்லை. எந்த உலுமா அல்லாஹ் சொல்றான்? ஷிருக்குங்கிற உலுமா அல்லாஹ் சொல்றான். அப்படின்னு இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீர் யார் பண்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீர் பண்றாங்களே. அப்ப இந்த தஃப்ஸீர் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறானே. அல்ல, இந்த தஃப்ஸீர் இருக்குது, தஃப்ஸீர் தெரியவில்லை என்று சொன்னால் தப்பா தீர்ப்பு சொல்லுவோமா இல்லையா? அப்ப ஆயத்துக்கு ஆயத்தை கொண்டு பண்ணனும். ஆயத்து இல்லை என்று சொன்னால் எங்க வரணும்? ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்துக்கு என்னப்பா சொன்னாங்க அப்படின்னு வரணும். அதை வச்சுட்டா முடிவுக்கு வரணுமே தவிர, உங்க இஷ்டத்துக்கு நீங்கள் தீர்ப்புகளை ஃபத்வாக்களை கொடுத்து விட்டால் அவங்களை வந்து குர்ஆன் என்ன செய்கிறது? வழி கெடுக்கிறது, அவர்கள் பாவிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்களாக்கு சூரத்து நிசாவுடைய 101வது வசனம், அதுல நீங்க எல்லாம் வந்து பிரயாணம் பண்ணுவீங்களா இல்லையா? அதுல ஜம்மு காஷ்மீர் பண்ணுவீங்க இல்ல, இன்னைக்கு பண்றீங்க இல்ல இல்லையா? அல்லாஹ் பாருங்க, வைதா வரப்தும் ஃபில் அர்லி ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலாத்தி வஇன் கிஃப்தும் அன் யஃப்தினக்கும்ல் லதீன கஃபரு. நீங்கள் ஜம்மு காஷ்மீர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு ஷர்த் அல்லாஹ் போடுறான். அந்த ரெண்டு ஷர்த் இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? ஜம்மு காஷ்மீர் பண்ண முடியும். இல்லாட்டி என்ன செய்ய முடியாது? ஜம்மு காஷ்மீர் பண்ண முடியாது. முதல் ஷர்த் என்ன என்று சொன்னால், நீங்கள் பிரயாணியாக இருக்க வேண்டும். உள்ளூர்ல உட்கார்ந்து பண்ணலாமா? பண்ணக்கூடாது. முதல் ஷர்த் நீங்கள் பிரயாணியாக இருக்க வேண்டும், முதல் ஷர்த். இரண்டாவதாக, வஇன் கிஃப்தும் அன் யஃப்தினக்கும்ல்லதீன கஃபரு, காஃபிர்கள் உங்களை தாக்கி விடுவார்களோ என்று நீங்கள் அஞ்சினால். சரியா, ஒன்னு பிரயாணி, இரண்டாவது எந்த பயம் வரணும்? மெட்ராஸுக்கு போறோம், உயிருக்கு பாதுகாப்பு இல்லையே, காயல்படுத்துக்கு போறோம், உயிருக்கு பாதுகாப்பு இல்லையே. அந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தலான சூழல் வந்தால்தான் நீங்கள் ஜம்மு காஷ்மீர் பண்ணலாமே தவிர, இல்லை என்றால் என்ன செய்யக்கூடாது? ஜம்மு காஷ்மீர் பண்ண கூடாது என்று நான் சொல்லவில்லை, சொல்லுவது யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்.
சூரத்து நிசா உடைய 101வது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறானே, நான் கேட்கிறேன், இன்னைக்கு நம்ம நம்ம ஊர்களுக்கு போறோம், இங்க சென்னைக்கு போறோம், நீங்க பிரயாணி உங்களுக்கு பயம் இருக்குதா? நீங்க கார்ல போகலாம், பஸ்ல போகலாம், ட்ரெயின்ல போகலாம், மாஷால்லா சேஃபா போய் வேலையை முடிச்சு இங்க வந்து சேர முடியுதா இல்லையா? அப்ப ரெண்டில் ஒரு ஷரத்து அறிவாகி விட்டது. எந்த காரணத்தால் இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் ஜம்மு காஷ்மீர் பண்ணக்கூடாது என்று உத்தரவு போட முடியுமா? அப்படி பத்வா கொடுக்க முடியுமா? இப்படி ஆயத்து சொல்லியிருந்தானே, ஆயத்துக்கு விரிவுரை யாரு? விரிவுரை யாரு? சொல்லலாம் சொல்லலாம், இந்த ஆயத்து அப்படி இருக்கு, ஆயத்து இருந்தானே அவங்களுக்கு தான் ஆயத்து வந்துச்சு, அவங்க தான் தஃப்ஸீர் பண்ணுவாங்க, சரியா? இந்த ஆயத்து இப்படி வந்துருச்சு. இந்த ஆயத்து வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்டாங்களே, மக்காவுடைய வெற்றிக்கு பிறகும் என்ன பண்ணாங்க? ஜம்மு காஷ்மீர் மக்காவுடைய வெற்றி கொண்டு பெரிய ஒரு ராஜாவா ஆயிட்டாங்க, பயமே கிடையாது, அவங்க தான் எல்லாத்திலையும் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான காலகட்டத்திலேயே என்ன பண்ணாங்க ஜம்மு காஷ்மீர் செய்தார்கள்? இரு ஹதீஸ்களை பார்க்கலாம். அப்படி பண்ணும் போது சஹாபாக்களுக்கு சந்தேகம். சஹாபாக்கள் பெரிய பெரிய சஹாபி, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய பெரிய சஹாபாக்கள் சந்தேகம். அல்லாஹ் ரெண்டு ஷரத்து போட்டா, முதல்ல ரெண்டு ஷரத்து வந்து பொருந்துச்சு, இப்ப மக்கா வெற்றிக்கு பிறகு நமக்கு பயம் இல்லையே, அப்ப ஒரு ஷரத்து அடிவாங்கி விட்டது, அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஜம்மு காஷ்மீர் பண்றாங்களே அது ஒரு மாதிரி அவ்வளவு தோணுது அப்படின்னு யாருக்கு பட்டுச்சு? பெரிய பெரிய சஹாபாக்களுக்கு ஏற்பட்டது. ஏற்பட்ட உடனே பெரிய பெரிய சஹாபாக்கள் உமர் பின் கத்தாபிட வந்து, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஒண்ணு செய்யறாங்க, ஆயத்து வேற ஒண்ணு சொல்லுது, ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டாங்க. சரியா, நம்மளாவது என்ன பண்றோம்? உடன்பாடு தாப்பா, ஆயத்தை வச்சுக்க, ஹதீஸ் தள்ளிடு, சரியா? இது நம்ம ஸ்டைலு. அப்ப சஹாபாக்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க, உமர்ட்ட கேட்கறாங்க, கேட்டா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டவங்களுக்கு பதில் சொல்றாங்க, இதே சந்தேகம் எனக்கும் ஏற்பட்டது. உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் எனக்கு ஏற்பட்டுச்சு. நான் என்ன பண்ணு சொன்னா, நேரா எங்க போனேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறேன். அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், நமக்கெல்லாம் மாஷாஅல்லாஹ் பாதுகாப்பு கிடைச்சு போயிருச்சு, இதுக்கு பிறகு நீங்க ஜம்மு காஷ்மீர் பண்றீங்கல, அது என்ன ஒரு மாதிரியால படுது அப்படின்னு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நேரா போய் யார்கிட்ட கேட்டாங்க? சஹாபாவே கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுவாங்க, ஹாதிஹி சதகத்துன், இது அல்லாஹ் உங்களுக்கு தந்த அன்பளிப்பு. இந்த தொழுகை சுருக்கப்பட்டுச்சு பாருங்க, நான் கேக்குறேன், ரசூலுல்லாஹ் மிஅராஜுக்கு போய் தொழுகையை வாங்கிட்டு வந்தாங்களே, லுஹருக்கு 4 ரக்காத்தா, அசருக்கு 4, இஷாவுக்கு 4, எத்தனை ரக்காத் கடமையாக்கப்பட்டிருந்துச்சு? 2-2, லுஹருக்கு 2, அசருக்கு 2, இஷாவுக்கு 2, மகரிபுக்கு 3, ஃபஜ்ருக்கு 2 இருந்துச்சு. இப்படித்தான் ஆரம்பத்தில் ரக்காத்துகள் கடமையாக்கப்பட்டன. ஒண்ணும் இல்ல, நம்ம எல்லாம் தொழுகையில் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டு அல்ஹம்து சூரா பத்த சூரா துணை சூரா ஓதுறோம், ஓதிக்கிட்டு இருக்கும் போது நீங்க சலாம் சொல்றீங்க, நான் பதில் சொல்லாமா? பை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன், மாலிக்கோ மித்தினி அவரேன், எப்படி தொழுதாங்க என்பதை இமாம் புகாரிய பதிவு பண்றாங்க. தொழுகையில் எங்களுடைய ஹாஜத்துகளை பற்றி எல்லாம் நாங்கள் பேசிக்கொள்வோம். ஹாஜத்னா என்ன? தேவை. ஹாஜத்னா தேவை. தொழுகையில எதை பத்தி பேசிக்கிறோம்? எங்க ஹாஜத்துகளை பற்றி எல்லாம் நாங்கள் பேசிக்கொள்வோம். அப்படித்தான் நாங்கள் தொழுது கொண்டிருந்தோம். எதுவரை நாங்கள் அப்படி தொழுதோம் என்று சொன்னால், திருமறை குர்ஆனின் சூரத்துல் பக்கராவுடைய 238வது வசனம் அருளப்படும் வரை அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், தொழுகைகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், குறிப்பாக வசலாத்து உஸ்தா நடுத்துலுகை அசலை என்ன செய்து கொள்ளுங்கள், பேணி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, வகூமு லில்லாஹி கானிதீன், பயபக்தியோடு நீங்கள் தொழுவுங்கள். சரியா? அப்ப தொழுகை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, பயபக்தியோடு நீங்கள் தொழுவுங்கள் என்ற வசனம் அருளப்படும் வரை நாங்கள் தொழுகையிலே பேசிக் கொண்டிருந்தோம். இந்த ஆயத்தை வந்துச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தை ஓதி காட்டி இனிமே என்ன செய்யக்கூடாது, தொழுகையில் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். ஹதீஸ் இருக்கா இல்லையா? ஆயத்து இருக்கா இல்லையா? அப்ப தொழுகையில் ஆரம்பத்தில் பேசிக்கிட்டாங்க. அதே மாதிரி ரக்காத்துகள் ஏற்ற இறக்கம் இருந்துச்சு. ஒண்ணும் இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் லுஹர் தொழுகைய 4 ரக்காத்து ஆக்கின பிறகு
ரெண்டு நாள் ஆக்கப்பட்டுருச்சு. நாள் ஆக்கின பிறகு ரெண்டு ரக்கா துலுக வச்சுட்டு சலாம் கொடுத்து போயிட்டாங்க. அப்படியே புகார் அரிசி வருது, முதல் ரெண்டு ரக்காத்தா இருந்துச்சு, அப்புறம் பிளஸ் ரெண்டா நாலு ஆயிடுச்சு. நாலு ரக்காத்தா இருக்கும் போது ரசூலா எத்தனை ரக்கா துளு வச்சாங்க? ரெண்டு ரக்கா துளு வச்சு போட்டு சலாம் கொடுத்து போட்டு பள்ளியாசல விட்டு வெளியே வந்துட்டாங்க. சஹாபாக்களுக்கு தடுமாற்றம், என்ன தடுமாற்றம், ஒருவேளை துலுகை சுருக்கப்பட்டு விட்டதா? முதல்ல ரெண்டா இருந்துச்சுல, அப்புறம்தான் நல்ல நாளாக்கணும், திருப்பி அல்ல ரெண்டாக்கிட்டானோ அப்படிங்கிற சந்தேகம் சஹாபாக்களுக்கு ஏற்பட்டது. இத போய் யாரு போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றது? சின்ன ஒரு தயக்கம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன வயசு ஒரு பையன் துல்யதையின் சின்ன சஹாபி, அவர்கிட்ட அன்பா பழகுவாங்க. அவரு போய் யார் ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கறாங்க, அஃபுசிலத்தி ஸலாத்து அம் நசீத, அல்லாஹ்வுடைய தூதரே துலுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா? சரியா, முதல்ல மறதியான்னு கேட்கல, எப்படி கேட்கறாங்க பாருங்க, துலுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்க மறந்துட்டீங்களா கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க, துலுகை சுருக்கப்படவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்படா நீங்க ரெண்டு ரக்காத்தன துளு வச்சியே அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் இல்ல நான் நாலு ரக்காத்தன துளு வச்சேன், அப்படி இல்ல ரெண்டு தான் துளு வச்சியே அப்படின்ட்டாங்க. இருந்த சஹாபாக்கள் தொழுதாங்கல, அவங்களை யார சூழல் நீ ரெண்டு தான் துவச்சியே அப்படின்ட்டாங்க. அப்ப எல்லா சஹாபாக்கள் சொன்ன உனையும் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம தடுமாறிட்டோம் சரியா என்பதை புரிந்து கொண்டு அப்புறமா என்ன பண்ணாங்க, இந்திய ரெண்டு ரக்கா துளு வச்சாங்க, துளு வச்சு விட்டு சஜதா சஹவு பண்ணாங்க என்பதை நீங்கள் ஹதீஸ்கள் பார்க்கலாம். அப்ப துளுகையில் ஏற்றம் இறக்கம் வந்திருக்கிறது. இப்ப இதுல வந்து முதல்ல ரெண்டு ரக்காத்து கடமை, அப்புறம் பிளஸ் ரெண்டு நாலு ரக்காத்து ஆக்கப்பட்டது. இதுல ரசூல்ல பிரயாணம் பண்ண பாதுகாப்பு வந்து இருக்கும் போது ரசூல்லா வந்து ஜம்மு கசூர் பண்றாங்களே என்ற சந்தேகத்தை உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்தை பார்த்து கேட்கும் போது ரசூல் சலாசலம் பதில் சொல்றாங்க, ஹாதிஹி சதக்கத்துன், இது என்ன, இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அன்பளிப்பு, சதக்கல்லாஹு பிஹா, இதை கொண்டு உங்களுக்கு அல்லாஹ் அன்பளிப்பை தந்திருக்கிறான், என்ற நபிகள் நாயகம் உமர் பின் ஹத்தாபுக்கு பதில் சொன்னாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய ஸஹீஹ் முஸ்லிமின் 1222 ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அப்ப நான் கேட்கிறேன், ஜம்மு கசு பண்ணுவதற்கு ரெண்டு சருத்து இல்லையா? இன்னைக்கு ஒரு சருத்து என்னவாகி விட்டது, அடி வாங்கி விட்டது. ஒரு சருத்து அடி வாங்கினாலே நம்ம ஜம்மு காஷ்மீர் பண்ணுகிறோம் என்று சொன்னால் எதாச்சும் பண்றோம், சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, இதை ஏற்றுக்கொண்டு பண்ணுகிறோமா இல்லையா? அப்ப குர்ஆன் வந்து நேர்வழி காட்டி யாருக்கு காட்டேன், முத்தகீன் முத்தகீன்களுக்கு காட்டுகிறது. குர்ஆனை நீங்க பார்க்கணும், குர்ஆனை நீங்க புரிந்து கொள்வதற்கு முன்னால இந்த ஆயத்துக்கு வந்து அல்லாஹ் வேற ஆயத்துல என்ன சொன்னா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். குர்ஆனில் பார்த்து குர்ஆனில் நீங்கள் பெற்றுக்கொண்டால் அதை கூட நீங்கள் திருப்தி கொள்ளலாம். குர்ஆனில் நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு எங்க வரணும், ஹதீஸுக்கு வரணும். ஹதீஸ்ல ஓகே மாஷா அல்லாஹ் கடைசி போயிடுச்சு என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை ஹதீஸுகளிலும் கிடைக்கவில்லை சரியா, மூணாவது ஸ்டெப் வரணும் சரியா, ஒருவேளை ஹதீஸுகளிலும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த நிலைக்கு எங்க வரணும் என்று சொன்னால் தலைப்பு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன், விரிவான செய்தி என்றால் அடுத்த ஒத்தப்படையில நான் சொல்லுவேன். மூணாவது ஸ்டெப் எங்க அப்படி சொன்னா யாரு, மூணாவது எங்க வரணும், அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சரியாதா? குர்ஆன்ல பாத்திய இல்ல, அது அந்த ஆயத்துக்கு தஃப்ஸீர் இல்ல, ஹதீஸ்ல பாத்திய இல்ல, அப்புறம் யா எங்க பாக்கன, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்துக்கு என்ன தஃப்ஸீர் பண்ணாங்க என்று நீங்கள் பார்க்க வேண்டும் சரியா. அதுக்கு ஏன் நீங்க பாக்கணும் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் தஃப்ஸீர் விஷயமாக ஒரே ஒரு சஹாபிக்கு தான் துவா செஞ்சாங்க சரியா. அது எப்படி துவா செஞ்சாங்க, எப்படி கேக்குறாங்க, சும்மா இப்படி கையை தூக்கி கேட்கல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கட்டி பிடிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் அறிவிப்பாங்க, வம்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி சதரிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அடைத்தார்கள், அவங்க நெஞ்சை ஏ நெஞ்சோடு சேர்த்து வச்சாங்க சரியா, ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சை இப்னு அப்பாஸ் நெஞ்சோடு சேர்த்து வச்சாங்க. சேர்த்து வைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், அல்லாஹும்மா அல்லிமுல் குர்ஆன், அல்லாஹ்வே இவருக்கு குர்ஆனை நீ கற்றுக் கொடுப்பாயாக, அல்லாஹும்மா அல்லி முஹத்தாவீல், யா அல்லாஹ் குர்ஆனுடைய ஞானத்தை நீ அவருக்கு அதிகமாக இவருக்கு அதிகமாக கொடுப்பாயாக. அல்லாஹும்மா ஃபக்கீஹு ஸித்தீன், யா அல்லாஹ் மார்க்க அறிவை மார்க்க ஞானத்தை நீ இவருக்கு மென்மேலும் அதிகப்படுத்துவாயாக என்று தன்னுடைய நெஞ்சை இப்னு அப்பாஸுடைய நெஞ்சோடு சேர்த்து வச்சு என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. அவங்களுடைய துவாவுக்கு வெயிட் இருக்குதா இல்லையா? கட்டாயம் இருக்குல்ல. என்ற காரணத்தால நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம், அதுக்கு விளக்கம் இல்ல, தெளிவு இல்ல, ஹதீஸுக்கு வர்றோம் அங்கேயும் தெளிவு இல்ல என்று சொன்னால் மூணாவது இங்க வரணும், இப்னு அப்பாஸ் உடைய கருத்துக்கு வரணும் என்பதை மட்டும் தலைப்பு செய்தியை நான் சொல்லிடுறேன். அது என்னென்ன ஆயத்துக்கு எப்படி எப்படிலாம் வரணும், பெரிய பெரிய வரலாற்று செய்தி, அதுகளுக்கு நான் வந்துடுறேன். அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த ரெண்டை மட்டும் இப்ப நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறங்க. நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நம்ம இஷ்டத்துக்கு குர்ஆனுக்கு தர்ஜுமா செய்யாம, குர்ஆனுக்கு தப்சீர் பண்ணாம ரொம்ப அடக்கி வாசிக்கணும். இது அல்லாஹ்வுடைய வேதம், இது அல்லாஹ்வுடைய அமானிதம். எனவேதான் பெரிய பெரிய சஹாபாக்கள் கூட குர்ஆன் விஷயத்திலே மார்க்க விஷயத்திலே அதிகமா பேசாம அல்லாஹ்வுக்கு ரொம்ப பயந்தாங்க. இவ்வளவு பெரிய சஹாபாக்கள் என்று சொன்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா? நான் கேட்கிறேன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அதிகமா ஹதீஸ் மார்க் தெரியுமா, அபூபக்கருக்கு அதிகமா தெரியுமா? அபூபக்கர் வந்து வாப்பா, அப்படித்தானே? மகள் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கூட இருந்த காலம் வந்து ரொம்ப கம்மியானது. எத்தனை வருஷம் இருந்தாங்க? எத்தனை வருஷம்? 11 ஆண்டுகள். சரியா? ரசூலுல்லாஹ் நபியா 23 வருஷம் இருந்தாங்கல்ல மக்காவுல, 23 வருஷத்துல மக்காவுல வந்து 13 வருஷம், மதீனாவுல 10 வருஷம், மொத்தமா சேர்த்து 23 வருஷம். இதுல மக்காவுடைய அந்த 12வது வருஷத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா என்ன பண்ணாங்க, நிக்காஹ் பண்ணாங்க. அப்ப மக்காவுடைய அந்த கடைசி ஒரு வருஷம், அச்சா மதீனாவுடைய மொத்த 10 வருஷம். அப்ப 11 வருஷம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இருந்தது, ஆயிஷா நாயகம் இருந்தாங்க. நபிகள் நாயகம் மரணிக்கிற போது ஆயிஷா நாயகுடைய வயசு என்ன தெரியுமா, என்ன வயசு? வெறும் 18 வயசு. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது ஆயிஷா நாயகி வயசு எத்தனை? 18 வயசு. அப்ப இந்த 10-11 வருஷம் இருந்தாங்க ரசூலுல்லாஹ் கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க நிறைய ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஆயிஷா நாயகுடைய தந்தை யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. 23 வருஷமும் கூடவே இருந்தார் ரசூலுல்லாஹ் கூடவே இருந்துச்சாரு. 23 வருஷமா இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப கம்மியான ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன் அவங்களுக்கு வந்து ஹதீஸ் தெரியாது, மார்க்கம் தெரியாது. அத காரணம் என்ன காரணம், அவங்களே சொல்லுவாங்க எனக்கு பயமாக இருக்கிறது, ஒருவேளை நான் தவறாக சொல்லிவிட்டால், தவறாக அறிவித்து விட்டால் இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய அமானிதம், என்னை அல்லாஹ் தண்டித்து விடுவானோ என்கிற இரையற்றம் தான் ஹதீஸுகள் அறிவிப்பதை விட்டு என்னை தடுக்கிறது என்று சொன்னது என்னைய மாதிரி உங்களை மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. சொன்னது யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவே இந்த வார்த்தையை சொல்லுறாங்க அப்படி சொன்னா, அப்ப நம்ம எல்லாம் குர்ஆன் விஷயத்தில், ஹதீஸ் விஷயத்தில், மார்க் விஷயத்துல ரொம்ப அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த ரெண்டை மட்டும் நீங்க இப்ப மனசுல வச்சுக்கிறீங்க. நான் 23 வந்து இப்னு அப்பாஸ் உடைய கருத்தை எப்படி எப்படி ஏத்துக்கிறனும், இன்னைக்கு எப்படி எல்லாம் தட்டப்படுகிறது, தூக்கி வீசப்படுகிறது, சஹாபாக்களுடைய கருத்துக்களை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நானா சொல்ல மாட்டேன், ஹதீஸுகள் ஆதாரத்தோடு என்ன செய்வேன் சொல்லுவேன். அப்ப என் அருமைய சகோதரர்களே, தாய்மார்களே, இது போன வசனங்கள் அருளப்படுகிற போது நபிகள் நாயகம் சஹாபாக்களுக்கு உபதேசம் பண்ணாங்களே, அந்த உபதேசங்கள் சஹாபாக்குடைய உள்ளங்களில் எவ்வளவு பெரிய ஈமானை, எவ்வளவு பெரிய இரையச்சத்தை, எவ்வளவு பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை இந்த வசனங்கள், ஹதீசுகள், சுன்னாக்கள் ஏற்படுத்தியதோ, அப்படிப்பட்ட ஈமானை, அப்படிப்பட்ட இரையச்சத்தை, அப்படிப்பட்ட மாற்றத்தை, தாக்கத்தை நம்முடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக என துவா செய்து, நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்து, நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிமார்கள் சஹாபாக்களோடு இதுபோன்று நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என துவா செய்து முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.